அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சரவணமுத்து காளிதாசன், மது விவேகானந்த தமிழ் மகாவித்யாலயத்தில் தமிழாசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதியானது பதினோராம் தர மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தில் 11வது அழகாக அமைகின்ற சங்கப்பாடல் என்ற பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலில் மாணவர்களே, இந்த தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்தில் இந்த சங்கப்பாடல் என்ற பகுதியானது குறுந்தொகை மற்றும் புறநானூறு என்ற இரண்டு இலக்கியங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பாடல்களை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. ஆக இதில் முதலில் நாங்கள் இந்த குறுந்தொகை என்ற இலக்கியத்தை பற்றி முதலில் நாங்கள் பார்ப்போம். குறுந்தொகை என்று சொல்லப்படுவது பிள்ளைகளே, சங்க காலத்தில் தோன்றிய எட்டு தொகை நூல்களில் அமைகின்ற, நற்றினைக்கு அடுத்ததாக அமைகின்ற ஒரு அக இலக்கியம்தான் இந்த குறுந்தொகையாக இருக்கிறது. குறிப்பாக 402 அகத்திணை செய்யுள்களை கொண்டு இது காணப்படுகிறது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து தான் 402 பாடல்கள் அமைந்திருக்கிறது. 205 புலவர்களால் பாடப்பட்ட இந்த குறுந்தொகை பாடல்கள் 4 அடி முதல் 8 அடி வரையிலான குறுகியனவாக காணப்படுகிறது. அதனால்தான் இதுக்கு குறுந்தொகை என்ற ஒரு பெயரே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறைந்த அடிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதனால இதுக்கு குறுந்தொகை என்று சொல்வார்கள். இந்நூலை தொகுத்தவர் யார் என்று தெரியாது. ஆனால் இந்நூலை தொகுப்பித்தவன் பூரிக்கோ என்று தெரிகிறது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து, முருகக்கடவுள் மீதான கடவுள் வாழ்த்தினை என்ன செஞ்சிருக்கார், பாடியிருக்கிறார். ஆகவே இந்நூலை பொறுத்தவரைக்கும் எளிமையான உவமைகள், உருவகம், இரட்சிப்பொருள், உள்ளுரை உவமை போன்ற அணிகளினுடைய சிறப்பம்சங்களை இந்த குறுந்தொகை பாடலில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக பிள்ளைகளே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தச்சன் செய்த சிறுமாவையா என்ற பாடல் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறுந்தொகையிலே இடம்பெறுகின்ற 61வது பாடலாக இது காணப்படுகிறது. தும்பிசேர் கீரனார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் பிள்ளைகள் தோழிக்கூற்றாக அமைந்திருக்கிறது. அதாவது சங்க காலத்தினுடைய ஒவ்வொரு தினைக்கும் காதல் ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் மருதத்தினைக்குரிய ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த நிலத்தினுடைய காதல் ஒழுக்க மூடல், தலைவன் என்ன செய்வான், தலைவியை பிரிந்து ஒரு பரத்து இடம், ஒரு வேறுபண்ணிடம் சென்று சென்றுவான். இதனால் இந்த தலைவெடுக்கும் தலைவிக்கும் இடையிலான சண்டை ஏற்படும். அந்த சிறு சண்டை பொய்கோபத்தை தான் சொல்வார்கள் ஊடல் என்று. அப்ப இந்த நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கம் ஊடல், அதாவது பொய்கோபமாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய களத்தில் என்ன நிகழ்கிறது என்று கேட்டால், தலைவன் தலைவியை பிரிந்து பரத்து இடம் சென்று விட்டான். மீண்டும் தலைவியிடம் வர விரும்பிய அந்த தலைவன் ஒரு தூதுவனை அனுப்புகின்றான். யார், தலைவியை நோக்கி தலைவுகிட்ட ஒரு தூதுவனை அனுப்புகின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தூதுவனை தலைவியினுடைய தோழி எதிர்கொண்டு, இங்கு தலைவியானவள் தலைவன் இல்லாவிட்டாலும் அவனோடு இருந்த அன்பினை, அந்த காதலினை பெருக செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவளுடைய கைவளையல்களெல்லாம் கலலாமல் இருக்கிறது. ஆதலால் தலைவன் இங்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என அந்த வந்த வாயிற்காவலனை மறுத்து உரைத்ததாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆக பிள்ளைகளே, இங்கு வாயில் என்று சொல்லப்படுவது யார் என்று கேட்டால், தலைவனுடைய தூதுவனாக வருகின்றவனை, அந்த பாணனை நாங்கள் வாயில் என்று அழைப்போம். ஆக நாங்கள் இப்ப பாடலினுடைய களத்துக்குள்ள நாங்கள் செல்வோம். இந்த பாடலினுடைய திணை மருதத்திணை. இதனுடைய துறை தோழி தலைமகனின் வாயிலுக்கு உரைத்தது. அப்ப என்ன துறை இருக்கிறது, தோழி தலைமகனினுடைய தலைமகனுக்காக தூதுவனாக வந்த அந்த வாயிலுக்கு, அந்த தூதுவனுக்கு மறுத்து உரைத்ததாக அமைவது இதனுடைய துறை விளக்கமாக அமைகிறது. இதனை பாடியவர் தும்பிசேர் கீரனார். இப்ப பாடலை பாருங்க பிள்ளைகள். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, இந்த சங்க பாடல்களை பொறுத்த வரைக்கும் பகுதி ஒன்றுக்கு அந்த பல்வேறு வினாக்கள் வருகிறது. அதன் கோடடிக்க பயன்படுத்த, கோடடிப்பதற்காக வினாக்கள் வரும். கோடடிப்பது போல ஒத்த பதங்களை வினவி, ஒத்த பதங்களை கேட்கின்ற முறையிலான வினாக்கள் வரும். அதுக்கு அப்பால எங்களுடைய பகுதி 2 சந்தி விரித்து எழுதுவது போன்ற வினாக்களுக்குள்ளும் இது உதவும். பகுதி 3 அந்த குறுவினாக்கள் வரும், அதுக்குள்ளும் இதனை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் எழுப்பப்படலாம். அதுக்கு அப்பால் வருகின்ற பாடல் பகுதிகளை கொடுத்து 2 வினாக்கள் கேட்கப்படும், அதற்குள்ளும் இதனுடைய இது தொடர்பான வினாக்கள் விடப்படலாம். மற்றது எங்களுக்குடைய ஏழாவது விழாவாக ஒரு 10 புள்ளிகளை கொண்ட விழா வரும். அதே போல 4, 5, 5 போன்ற விழாக்கள் 15 புள்ளிகளை கொண்ட விழாக்கள் வரும். அதுக்குள்ளும் இது வினவப்படலாம். ஆகவே எல்லா இடத்திலும் தொடர்புடைய ஒரு விழா எழுப்பப்படுகின்ற ஒரு பகுதியே இது. ஆக இந்த பாடலுடைய பாடலை பார்த்து விட்டு நாங்கள் சந்தி பிரித்து பார்த்து விட்டு விளக்கத்துக்குள்ள வருவோம். பாடலை பாருங்கள். தச்சன் செய்த சிறுமாவயம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் நீர்ந்து இன்புறும் இளையோர் போல் உற்று இன்புற்றே ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரான் கேண்மை செய்து இன்புற்றன செறிந்தன வளையே. சரிதான பிள்ளை மீண்டும் இருக்க பாருங்கோ. தச்சன் செய்த சிறுமாவயம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்ந்து இன்புறும் இளையோர் போல் உற்று இன்புற்றே ஆயினும் நற்றேர் பொய்கையூரான் கேண்மை செய்து இன்புற்றன செறிந்தனவடையே. ஆக பிள்ளைகளே, இந்த பாடலினுடைய நாங்கள் பதவுரை விளக்கத்துக்கு முதல் என்ன சொல்ல வராங்க இந்த பாடல் என்று பார்த்தால், இங்கு தலைவியை விரிந்து தலைவன் சென்று விட்டான். சென்ற தலைவன் தலைவியோடு சேர விரும்பி ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கின்றான். அந்த தூதுவனிடத்தில் தலைவியினுடைய தோழி பின்வருமாறு கூறுகின்றான். அதாவது, சிறுபிள்ளைகள் ஒரு கைவண்டி, குதிரை பூட்டப்பட்ட ஒரு கைவண்டி, கைவண்டியின் மீது ஏறி அதனை செலுத்தி, அதனை நாங்கள் ஓட்டி நாங்கள் டிரைவிங் பண்ற மாதிரிதான், அதனை செலுத்தி அவர்கள் இன்பமடையா விட்டார். அந்த கைவண்டியை ஒரு நூல் ஒன்று கட்டி இழுத்து எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கின்றனரோ அதுபோலதான் இங்கு தலைவியும் தலைவனோடு உடலால் கலந்து அவளால் மகிழ முடியாவிட்டாலும் அவனோடு இருந்த நினைவுகளை, அந்த மகிழ்வுகளை, எண்ணத்தினை மனதால் எண்ணி அதனை பெருக செய்து மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார். அதனால உன்னுடைய தலைவன் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைகிறது. ஆக உங்களுக்கு எளிமையாக நான் கூறியிருந்தேன். இதனுடைய செயற்பாடு, இதனுடைய பதவுரை விளக்கத்தை பார்ப்போம். தச்சன் செய்த, தச்சனால் மரவேளைகள் செய்யக்கூடிய ஒரு தச்சனால் செய்யப்பட்ட சிறுமாவயம், அவர் சிறிய குதிரை பூட்டிய அந்த சிறு கைவண்டியை, சிறுமாவயம் அந்த கைவண்டியை ஊர்ந்து இன்புறாராயினும் அந்த கைவண்டியின் மீது ஏறி அதனை செலுத்தி இன்பமடைய முடியாவிட்டாலும் ஈர்த்து, கையின் ஈர்த்து இன்புறம் உடையோர் போல, கைகளால் இழுத்து இன்பமடைகின்ற அந்த சிறுவரைகளை போல உற்று இன்புற்றேம் ஆயினும் தலைவனோடு உடலால் கலந்து உற்று இன்புற்றேம் ஆயினும் தலைவனோடு மெய்யுற்று உடலால் கலந்து இன்பமடைய முடியாவிட்டாலும் நற்றேர் நல்ல தேரினையும் பொய்கை நீர் பொய்கையினையும் உடைய ஊரான் கேள்மை ஊருக்கு தலைவன ஊரினுடைய அந்த தலைவனுடைய நட்பினை செய்து இன்புற்றன மென்மேலும் பெருக செய்து இன்பமடைந்தோம் செறிந்தவனையே செறிந்தனவளையே. அதனால் என்னுடைய கைவளையல்கள் கரளாமல் இறுகி கொண்டன, எங்களுடைய கைவளையல்கள் கரளாமல் இறுகி கொண்டன என்று என்ன செய்கிறார் இந்த தோழி அந்த தூதுவனை நோக்கி கூறுகின்றான். ஆக இந்த பாடலினுடைய தொகுப்பு முறையை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு மரவேளைகள் செய்யக்கூடிய தச்சனால் செய்யப்பட்ட அந்த சிறிய குதிரை பூட்டிய அந்த கைவண்டியினை, அதன் மீது கைவண்டியின் மீது ஏறி அதனை செலுத்தி இன்பமடைய முடியாவிட்டாலும் அந்த சிறுவர்கள் அதனை இழுத்து இன்பமடைகின்ற அந்த சிறுவர்களை போல நல்ல தேரினையும் பொய்கை துறையினையும் உடைய அந்த தலைவனோடு உடலால் கடந்து மகிழ முடியாவிட்டாலும் மனதினால் அவனுடைய அன்பை மென்மேலும் பெருக செய்து யாம் இன்பமடைந்தோம். அதனால் கைவளையல்கள் கலலாமல் தலைவிக்கு இறுகி அமைந்தன என்று இதனுடைய பொருள் விளக்கம் அமைகிறது. ஆக மாணவர்களை இதிலிருந்து நாங்கள் சில விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்பாடலை பொறுத்தவரைக்கும் உவமையடையினை சிறப்பாக கையாண்டிருக்கிறார். இன்புற்றனே இன்புற்றனம் என இங்கு தோழி பண்மையில் கூறிய பொழுது ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அவளுக்கும் அந்த தலைவிக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. மெய்யிற்றும் இன்பத்தை, அதாவது இங்கு தலைவி என்ன செய்கின்றான், தலைவனோடு கலந்து உடலால் கலந்து இன்பமடையா முடியாவிட்டாலும் அவனுடைய அன்பினை பெருக செய்து மகிழ்வடைகின்றார். ஆகவே தலைவன் இங்கு வந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை தோழி மறைமுகமாக அங்கு உணர்த்துகின்றார். அது மட்டுமில்லாமல் தலைவர் எம்மை மறந்தாலும் நாம் அவரை மறவோம் என்ற கருத்து இந்த பாடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் விட்டு போனாலும் அவனுடைய அன்பினை இந்த தலைவி நினைக்கின்றார். அதனால் அவன் மறந்தாலும் நாங்கள் அவளை மறக்கவில்லை, அவனை மறக்கவில்லை என்ற கருத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக பிள்ளைகளே, இந்த பாடலில் இருந்து நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய அருஞ்சிற்றுடர்கள் இருக்கிறது. அதனை நாங்கள் பார்ப்போம். சிறுமாவயம் என்று சொல்கின்றார்கள். சிறுமாவயம் என்றால் என்ன? சிதிரை சிறிய குதிரை பூட்டிய தேர் அல்லது கைவண்டி என்று நாங்கள் தெளிவாக விட எழுத வேண்டும். அதே போல ஊர்ந்து என்று சொன்னால் செலுத்தி, அதாவது டிரைவிங் பண்ண, அதன் மீது ஏறி அதனை செலுத்தி, ஊர்ந்து என்றால் செலுத்தி. ஈர்த்து என்று சொல்லுகின்ற பொழுது இழுத்து என்று பொருள்படுகிறது. இளையோர் என்றால் சிறுவர்கள். உற்று என்றால் மெய்யுற்று, உடல் சலிவி அல்லது உடலால் கலந்து என்று நாங்கள் சொல்லலாம். பொய்கு என்று சொல்லப்படுகிறது குளம். நல்லது பிள்ளைகளை. ஆக இந்த தச்சன் செய்த சிறுமாவயம் என்ற பாடலில் இருந்து எப்படியான வினாக்கள் வருகிறது, எல்லா இடத்திலும் தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு வினாவாக நாங்கள் பார்ப்போம். இது குறுந்தொகை எக்காலத்துக்குரிய நூல். ஆகவே கிறிஸ்துவுக்கு பின் உண்டு தொடக்கம் மூன்று வரையிலான காலம் என்று கருதப்படுகின்ற சங்க காலத்துக்குரிய ஒரு நூல். குறுந்தொகை என்னும் நூலை தொகுப்பித்தவர் யார்? பூரிக்கோ என்பவர். தச்சன் செய்த சிறுமாவயம் என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் தும்பிசேர் கீரனார் என்றவர் புலவன். அடுத்த வினாவை பாருங்கோ. தச்சன் செய்த சிறுமாவயம் என்பதில் சிறுமாவயம் என்பதனுடைய பொருள் என்ன தெளிவாக எழுதணும். சிறிய குதிரை பூட்டிய தேர் அல்லது கைவண்டி என்று பொருள்படுகிறது. குறுந்தொகை இலக்கியத்திற்கு இந்த குறுந்தொகை என்ற பெயர் வர காரணம் என்ன? அதாவது குறுகிய அடிகளை கொண்ட அமைந்த பாடல்களை உடையதால் இதனை குறுந்தொகை என்று நாங்கள் அழைப்போம். ஆகவே நான்கடி தொடக்கம் எட்டடி வரையிலான குறுகிய அடிகளை உடைய பாடல்களை கொண்டு அமைந்திருக்கிற காரணத்தினால இதனை நாங்கள் குறுந்தொகை என்போம். ஆக மாணவர்களை, முக்கியமான ஒரு விடம் இப்பாடலில் கூறப்பட்டுள்ள அணிச்சிறப்பு யாது விளக்குக. ஆக நாங்கள் விளக்கணும். இதுல உவமை அணி இருக்கிறது. ஆக இந்த உவமை அணியை விளக்குகின்ற பொழுது உவமானம் உவமையும் பொதுத்தன்மையை நாங்கள் குறிப்பிட வேண்டும். முதலில் இப்பாடலினுடைய அணியை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். எப்படியாக அணி இருக்கிறது? அந்த சிறிய தேரில் ஏறி செல்லாமல் அதனை இழுத்து இன்புறும் அந்த சிறுவர்களை போல். தலைவி உடல் ரீதியான இன்பமடையாவிட்டாலும், தலைவனோடு சேர்ந்து உடல் ரீதியான இன்பம் அடையா முடியாவிட்டாலும் அதனை மனதில் நினைத்து இன்பமடைகின்றாள். உவமானம் சிறிய தேரில் ஏறி செல்லாமல் உருட்டி இன்புறும் சிறுவர்கள். உவமையும் உடல் ரீதியான இன்பத்தை அடைய முடியாவிட்டாலும் அதனை மனதில் நினைத்து இன்பமடைகின்ற தலைவி. உவமேயம் பொதுதன்மை என்பது ஒன்றில்லாவிட்டாலும் உன்னொன்றை பெற்ற இன்பம். அங்கு சிறுவர்களுக்கு எப்படி இருக்கிறது, ஏறி போக முடியல, இழுத்து சந்தோஷப்படுறாங்க. அதுபோல தலைவிக்கு அவனோடு உடலால் கலந்து மகள முடியவில்லை, ஆனால் அவனுடைய அன்பிடை நினைத்து பெருகச் செய்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆக பொதுதன்மை ஒன்றில்லாவிட்டாலும் இன்னொன்றை பெற்ற இன்பம் பொதுதன்மையாக இருக்கிறது. இப்பாடலில் தலைவனுடைய சிறப்புகள் எவ்வாறு கூறப்படுகிறது அதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நற்றேர் பொய்கை ஊரான் என்று சொல்லுகின்றார் என்ற தொடரின் மூலம் இந்த தலைவனுடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நல்ல தேரினையும் நீர் நிறைந்த பொய்கையினையும் உடைய ஊர் தலைவன் என தலைவன் இங்கு சிறப்பிக்கப்படுகின்றான். ஆக பிள்ளைகளை, அடுத்த விடாவை பார்க்கின்ற பொழுது கேண்மை என்ற ஒரு பதத்துக்குரிய ஒத்த பதம் என்ன, எதிர்பதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கேண்மை என்பது அதனுடைய ஒத்த பதமாக நட்பு. கேண்மை என்றால் நட்பு என்பது ஒத்த பதமாக அமைகிறது. அப்ப கேண்மையினுடைய எதிர்பதம் எதுவாக இருக்கும்? நட்புக்கு எதிர் என்ன? பகைமை. கேண்மையினுடைய எதிர்பதம் பகைமை. ஆக அடுத்த விழாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன, இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் யாரு, இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் வினவலாம் எங்களுக்கு. 402 பாடல் இருக்கிறது. கடவுள் வாழ்த்தோடு பாடலோடு சித்து 402. முருகக்கடவுள் மீதான செங்கடம்பட ஊனர் கொன்று செங்கோட்டு யானை என்று தொடங்குகின்ற முருகக்கடவுள் மீதான ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கிறது. ஆகவே அதோடு சேர்த்து 402 பாடல் இருக்கு. இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்தால், தலைவியின் தோழியால் தலைவனின் வாயிலுக்கு எடுத்து கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. பரத்து இடம் சென்ற தலைவன் அனுப்பிய அந்த வாயிலிடம் தலைவிக்காக தோழி அந்த வாயிலுக்கு மறுத்து கூறப்பட்டதாக இதனுடைய சந்தர்ப்பம் அமைகிறது. வாயில் என்பதனுடைய விளக்கம் நாங்கள் ஏலவே சொல்லியிருந்தேன். அவ வாயில் என்றால் என்ன? அவ தலைவனால் அனுப்பப்படுகின்ற தூதுவன், பாணன் என நாங்கள் குறிப்பிடலாம். இவனை வாயில், பாணன், தூதுவன் என்ற பெயர்களை நாங்கள் அழைக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு வினா வருகிறது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. செய்து இன்புற்றன செறிந்தன வளையே. ஆக இதுல இருந்து நாங்கள் உடைச்சி ஒரு வினாக்குகிறேன். இந்த தொடருக்குள்ள இருந்து இங்கு செறிந்தன வளையே என்ற கூற்றுக்கான காரணம் யாது அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்க, தலைவி தலைவனை பிரிந்த போதும் அவள் கவடையின்றி உடல் மெலியாது இருக்கின்றாள் என்பதை வெளிப்படுத்தவே இக்கூற்று அமைந்திருக்கிறது. அப்ப செறிந்தன வளையே என்று கூறுவதற்கான காரணம் என்ன? தலைவி தலைவனை பிரிந்த பொழுதும், அவனுடைய தலைவனை பிரிஞ்சா உடல் மெலிஞ்சி சோர்ந்து கவலையா போயிருவாங்க பிள்ளைகள் எல்லாம். ஆனால் இவள் அப்படி அல்ல, உடல் மெலியாது கவலை உள்ளாது இங்கு இருக்கின்றாள் என்ற கூற்றை வெளிப்படுத்தவே அந்த செறிந்தன வளையே என்று கூறியிருக்கிறார். ஆக வளை என்பதனுடைய பொருள் யாது என்று பார்த்தால், வளை என்றால் வளையல். நாங்கள் கைக்கு போடுவோம், பிள்ளைகள் எல்லாம் போடுவாங்க கைவளைகள், அந்த வளையல் அல்லது காப்பு என்று சொல்லலாம். ஆனால் ஒரு தலைவன் தலைவியை விரிந்து போனால் அவள் உடல் விழிஞ்சு கையில் உள்ள வளையல் எல்லாம் கலன்று கீழே விழுந்துடும். ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை. என்றால் அவனுடைய அன்பனை நினைத்து இவள் மகிழ்ச்சி கொண்டதனால அவன் அந்த சோகம் இவளை ஏற்படுத்தப்படவில்லை என்பது இங்கு மெய்ப்பிக்கப்படுகிற ஒரு விடயம். தச்சன் செய்த சிறுமாவயம். இந்த பாடல் எண்ணினத்துக்குரியது என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லலாம்? மருத நிலத்துக்குரியது. வயலும் வயல் சார்ந்த நிலம் என்று கருதப்படுகின்ற அந்த மருத நிலத்துக்குரியதாக அமைந்திருக்கிறது. இந்நிலத்துக்குரிய ஒழுக்கம் என்ன? ஊழல் என்ற ஒழுக்கம் இந்நிலத்துக்குரியதாக இருக்கிறது. ஊழல் என்பதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், பொய்கோபம். தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில் ஏற்படுகின்ற பொய்கோபம். அப்ப நற்றேர் பொய்கையூரான் கேண்மை, இந்த அடிகளை சந்தி விரித்து எழுதுக. அப்ப நாங்கள் எப்படி எழுதுறா? நற்றேர் பொய்கையூரான் கேண்மை சந்தி விரித்து எழுதுகின்ற பொழுது, நள் சக தேர் சக பொய்கையும் சக ஊரன் சக கேண்மை என்று அதனுடைய நாங்கள் இடைச்சினம் பதவிரிச்சு அதனை சந்தி பிரித்து எழுதுகின்ற பொழுது அமைகிறது. அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, பெரிய கேள்வியாக வர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான கேள்வி, குறுந்தொகை பாடல்களினூடாக தலைமகன் வாயிலுக்கு, பாருங்க, குறுந்தொகை பாடல்களினூடாக தலைமகனின் வாயிலுக்கு தோழி மருத்துவத்தவற்றை தொகுத்து கூறுக. ஆக தச்சன் செய்த சிறுமாவையாம் என்ற பாடலில் பரத்துகிடம் விடைய வாருங்க எப்படி வருகிறது, என்ன மருத்துரைக்கிறார்? அப்ப தச்சன் செய்த சிறுமாவை என்ற பாடலில் பரத்து இடம் சென்ற தலைமகன் மீண்டும் தலைவிடம் வர விரும்பி பாடன் முதலிய வாயில்களை தலைவியிடம் தூதனுப்புகிறான். அவர்களை நோக்கி தலைவியின் கூற்றாக தோழி பின்வருவனவற்றை கூறுகின்றார். சிறிய குதிரைகள் பூட்டிய தேரை இழுத்து விளையாடும் அந்த சிறுவர்கள் அந்த தேரினை ஏறி செல்லுவது முடியாவிட்டாலும் அதனை இழுத்து செல்வது போல தலைவன் இங்கு வந்து தலைவியுடன் இன்புற்றிருக்காவிட்டாலும் தலைவனின் சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவளது கைவளையல்கள் இன்னும் இறுக்கமாகவே அமைந்துள்ளன என தோழி கூறுகின்றார். இதனூடாக தலைவனுடைய வருகை இங்கு அவசியமற்றது என்று கூறி மறுத்ததை இப்பாடல் எங்களுக்கு என்ன செய்த பிள்ளைகள் உணர்த்திருக்கிறது. ஆக நல்லது பிள்ளைகளே, ஆக இந்த குறுந்தொகை பாடல்களின் பாடலினூடாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முழுமையான விளக்கத்தை நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இதனை நீங்கள் இதனை கேட்டு செவிமடுத்து உங்களுடைய குறிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விடைத்திறனான ஒரு பாடல் இருக்கிறது. இந்த போல ஓலவல் சாதாரண தரமானவர்களுக்கு இவ்விதமான பாடல்கள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இரண்டாவது பாடலை நாங்கள் பார்ப்போம். இது புறநானூறு. முதல்ல புறநானூறை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது சங்க காலத்தில் தோன்றிய அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல்களில் எட்டு தொகைக்குள் அமைகின்ற புறம் பற்றிய செய்திகளை கூறுகின்ற ஒரு நூல் தான் என்ன இந்த புறநானூறு. காதலும் காதல் ஒழுக்கமும் சாராத இந்த அன்பு, அப்ப உள்ளத்து உணர்வுகளை பற்றி பாடுகிற பாடல் தான் அகப்பாடல். ஏற்கனவே அவங்க பார்த்தா அந்த குறுந்தொகை பாடல். அப்ப இந்த காதலோடு சம்பந்தப்படாத போர், வெற்றி, நட்பு, கொடை, அறிவுரை போன்றதாகிய புறத்தனை பொருள்களை ஒட்டியதாக அமைகிறதே இந்த புறநானூறாக அமைகிறது. அந்த புறத்தினையாக அமைகிறது. நானூறு அகவட்பாக்களை கொண்டு இது காணப்படுகிறது. புறம், புறப்பாட்டு ஆகிய பெயர்களாலும் இந்நூல் அழைக்கப்படுகிறது. பரதம் பாடிய பெருந்தேவனார் சிவபெருமான் மீதான கடவுள் வாழ்த்து இந்நூலுக்கு பாடியிருக்கிறார். நான்கு அடி முதல் 40 அடி வரையிலான பாடல்கள் இந்த புறநானூற்றில் இடம்பெறுகிறது. 60 புலவர்கள் பற்பல காலங்களில் பாடிய பாடல்களுடன் பாடியவர் பெயரறிய முடியாத 16 பாடல்களும் இதில் என செய்து காணப்படுகிறது. 44 பாடல்களில் சில வரிகள் சிதைந்திருக்கிறது, சில சொற்களும் சிதைந்து காணப்படுகிறது. பழந்தமிழரினுடைய வீரத்துக்கும் வாழ்வியலுக்கும் வாழ்வியல் சிறப்புகளுக்கும் இந்நூல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. அப்ப புறநானூற்றின் புலவர்களின் சிலர் இயற்பெயர் மறைந்து பாடலடிகளால் பெயர் பெற்ற புலவர்களும் என சீரார்கள் விளங்குகின்றன. புறநானூற்று மட்டுமல்ல சங்ககாலத்தினுடைய பெருவாரியான பாடலீழ பாடல்கள்ல பாடலடியால் பெயர் பெற்ற ஒரு புலவரும் இருக்கிறார். செம்புல பெயர் நீரார் என்று குறுந்தொகையில் ஒருத்தர் இருக்கிறார். அவை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இனி நினைந்து இழக்கமாகின்றது என்ற பாடலிலும் துடித்தலை விழுத்தாண்டினார் என்ற ஒரு புலவரும் என அவரும் பாடல் அந்த பாடலில் வருகின்ற ஒரு அடியை கொண்டு அந்த சிறப்பான அடியை கொண்டு பெயர் பெற்ற புலவராக இருக்கிறார். ஆக பிள்ளைகளை இப்ப புறத்தனை பற்றி நாங்கள் பார்த்தோம். இது சங்க காலத்தில் தோன்றிய ஒரு போர் பற்றிய போர் வீரம் பற்றிய செய்திகளை கூறுகின்ற ஒரு இலக்கியம். இப்போ நாங்கள் இந்த இனி நினைந்து இரக்கமாகின்று என்ற பாடல் பற்றி ஒரு புரிதலை நாங்கள் பார்ப்போம். அதாவது இது புறநானூற்றில் 243 செய்யுளாக தரப்பட்டிருக்கிறது. தொடுத்தலை விழுத்தண்டியார் என்று பாடலடியார் பெயர் பெற்ற புலவரால் இது பாடப்பட்டிருக்கிறது. ஒள்ளையர்களான் மகன் பெருஞ்சாத்தன் என்னும் நில உரிமையாளன் மீது பாடிய பாடல் இதுவாகும். பிள்ளைகளே, இந்த பாடல் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு முறை என்ன செய்யறாருட்டா, உள்ளையூர்களான் மகன் பெருஞ்சாத்தன் ஒரு இளைஞனாக இருந்தபோது துடித்தலை விழுத்தண்டினார் என்னும் ஒரு சான்றோர் அவனை காண வருகிறார். வேறு பல சான்றோர்களும் அந்த இடத்து அவ்விடத்தில் என்ன செய்யறார்கள், கூடியிருக்கின்றனர். ஆக இந்த பெருஞ்சாத்தனும் என்ன செய்யறான், அந்த தொடுத்தலை விழுத்தண்டினால வரவேற்று இனிமையாக பேசி எல்லாரும் சந்தோஷமாக கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த கதைச்சு கொண்டு இருக்கிற போது இளமை காலம் பற்றி, இளமையினுடைய வளமை பற்றி அவர்களுடைய பேச்சு திரும்புகிறது. அப்ப இளமை காலத்துல இளமையின் அந்த வளமை இல்லாதபடியால் அக்கால இளைஞர்கள் இன்ப கேளிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர்களுடைய பேச்சில கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. அப்ப துடுத்தலை விழுத்தண்டினார் இன்னும் பல போலவர்கள் அங்கு முதியவர்களாக இருந்தனர். அவ் முதுமையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், தம்முடைய இளமை பற்றி பேசி மகிழ்வூட்டுவதாக அவர்களுடைய கலந்துரையாடல் இருந்தது. அப்ப முடிவுல என்ன செய்யறார், இந்த துடுத்தலை விழுத்தண்டினார் என்ற புலவர் தன்னுடைய இளமை கால செயல்களை தொகுத்து கூறுவதாக அமைகிற ஒரு பாடல் தான் என்ன இந்த பாடல். இதனுடைய திணை என்று பார்த்தால் புதுவியல் என்று சொல்வார்கள். அதாவது பிள்ளைகள், புறத்திணையில் 9 திணைகள், அந்த 9 திணைகளிலும் வகைப்படுத்த முடியாத, சரிதானே, வகைப்படுத்த முடியாத அறம் கூறும் பாடல்கள், அறிவரை கூடும் பாடல்களை உள்ளடக்கியதான் என்ன இந்த புதுவியலாக இருக்கிறது. ஆகவே 9 திணைகள் இருக்கிறது, அதுல ஏனைய மற்ற திணைகள் எல்லாம் அடங்காத பாடல்களை வைத்து பேசுவதுதான் என்ன இந்த பொதுவியலாக அமையும். கையறி நிலை, இதனுடைய துறை கையறி நிலை, இது பிரித்து பொருள் கொள்வார்கள். கை கூட்டல் அறுகூட்டல் நிலை, கை அறுபட்ட நிலை, அதாவது ஒன்றை இழந்து நிற்கின்ற நிலை என்று சொல்லலாம், செயலற்று நிற்கின்ற நிலையை சொல்லலாம். இவர் முதுமையில இருந்து எதுவுமே செய்ய முடியாத அந்த இளமை கால நிகழ்வுகளை சொல்லுகின்ற பொழுது, அப்ப இப்ப முதுமையிலிருந்து இளமையை சொல்லுகின்ற பொழுது இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. இவர் கோலம் ஒன்றை கொண்டு போகின்ற காலத்துல குளத்துல குதிச்சு நீந்த முடியுமோ அவரால், முடியாது. மரத்தில் ஏறி குதிச்சு கீழே மணலை கொண்டு வர முடியுமோ, அல்லது பெண்களோடு தள்ளி விளையாட முடியுமோ, முடியாது. ஆக இவர் என்ன செய்யறார், முதுமையிலிருந்து தன்னுடைய இளமை காலத்தை நினைத்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதனால தான் சொல்வார்கள் செயலற்ற நிலையை குறிப்பது. அப்ப கையறி நிலை என்று சொன்னால் ஒரு செயலற்ற நிலை, ஒன்றை இழந்து நிற்கின்ற நிலை, அப்ப இளமையை இழந்து நிற்கின்ற நிலை என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இதனை பாடியவர் துடித்தலை விழுத்தண்டினார் பாடலடிகளால் பெயர் பெற்றுள்ளவர். சரி பிள்ளைகளே, இப்ப பாடல முதல்ல நாங்கள் பார்ப்போம், அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் அதுக்கு பிறவாறு பார்ப்போம். பாடலை பார்த்துக் கொள்ளுங்கோ. இனி நினைந்து இரக்கமாகின்று தினிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்வூத்தை தங்கயமாடும் மகளிரோடு கைவிடைந்து தழுவழி தழுவி தூங்குவழி தூங்கி மறையணல் அறியா மாயமிழ் ஆயமுடு உயர் சினை மருத துறையுறு தாந்து நீர் நனி படிகோடு படுகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம்பிதிர நெடுநீர் குட்டத்து சுடுமென பாய்ந்து குளித்து மணற்குண்ட கல்லா இளமை அழிதோதானே ஆண்டுண்டு ஆண்டு உண்டு கொள்ளோ துடித்தலை வெளுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இரும் இடை மிடைந்த சிலச்சொற் பெருமூதாளரேம் ஆகிய எமக்கு என்று சொல்லுகின்றார். என்ன சொல்ல வராண்டு கேட்டால் பிள்ளைகளே, இந்த துடித்தலை விழுத்தாண்டியா தன்னுடைய இளமை காலத்தில் இருந்த நினைவுகளை சூக்கொள்ளி அந்த இளமை காலம் இப்போது எங்களிடத்தில் இல்லையே, அது எங்கு சென்று விட்டதோ, இப்பொழுது நாங்கள் பெரிய முதுமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நொந்து வேதனையோடு பாடுகிற நொந்து கொள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆக இதனுடைய கருத்தை முதல்ல நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் பாருங்க. அது அவர் சொல்றாரு, இப்பொழுது எனக்கு நினைக்கின்ற பொழுது மனதிலே இரக்கம் தோன்றுகின்ற ரொம்ப கவலையா இருக்கிறது எனக்கு. அந்த திணிந்த மணல் செறிந்திருக்கின்ற சின்ன சின்ன மணலால் அந்த வண்டன் மண்ணிலால் ஒரு பொம்மைகள் பாவைகள் செய்து அதுல நாங்கள் பறித்த மலர்களை அதிலே அந்த பொம்மைக்கு சூடி விளையாடினோம். குளிர்ந்த குளத்திலே பெண்களோடு சேர்ந்து அவர்களோடு தழுவி அவர்கள் அசைந்த இடத்தில் அசைந்து எல்லாம் விளையாடினோம். மருதமரத்தினுடைய கிளைகள்ல ஏறி அந்த நீருக்கு மிக அருகினுடைய அந்த வாதின் கிளை மீது ஏறி ஆழம் அதிகமுள்ள அந்த குளத்துல குதிச்சு அடி கீழே இருக்கின்ற மணலை முகழ்ந்து வந்து மேல நாங்கள் எல்லாரும் காட்டினோம். ஆக கரையில் உள்ளவர்கள் எல்லாம் வியப்படையும் வண்ணம் எங்களுடைய செயல்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது விழாமல் பாதுகாக்கின்ற ஒரு ஊன்றுகோளை ஊன்றி நாங்கள் செல்கின்றோம். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இடைக்கிடையே இருமல் எல்லாம் வருகிறது. உடல் எல்லாம் நடுங்கி அப்படியே தளர்ந்து போயிருக்கிறது. எங்களுக்கு அந்த இளமை நினைக்கின்ற பொழுது கவலை தோன்றுகிறது. அந்த இளமை இப்பொழுது எங்கு இருக்கிறதோ என்று அவர் பாடுவதாக அவர் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இவ்வளவுதான் பிள்ளைகள் விளக்கம். அப்ப நாங்கள் இளமையில பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாண்ட பொம்மைக்கெல்லாம் பூடி பொம்மை செஞ்சு பூச்சூடி விளையாடினோம். தண்ணீர்ல குதிச்சோம். பெண்களோடு குளத்துல நீராடி விளையாண்டோம். மரத்திலிருந்து குதிச்சு மணல கொண்டு வந்தோம். ஆனால் அது இப்பொழுது இல்லை. இப்பொழுது முதுமையோடு இருக்கிறோம். கோல் ஊன்றி நாங்கள் செல்கின்றோம். இடைக்கிடையே இருமல் வருகிறது. சில எங்களால் பேச முடிகிறது. உடலெல்லாம் தளர்ந்து நடுக்கத்துடன் காணப்படுகிறது என்று அவர் பாடுகிறார். ஆக பாருங்கள் இதனுடைய பத விளக்கத்தை. இனி நினைந்து இரக்கமாகிறது, இப்பொழுது நினைக்க எங்களுக்கு இரக்கம் உண்டாகிறது. திணிவன செய்யுரு பாவைக்கு செறிந்த மணல், அதாவது திணிந்திருக்கின்ற செறிந்த மணல் அந்த வண்டன் மண்ணால் வண்டன் மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பாவைக்கு கொய்வூ தைய அப்படின்னா கொய்வு அப்ப பறிக்கப்பட்ட அந்த பூவினை தைய அந்த பொம்மைக்கு தையண்ட சூடி தங்கயம் ஆடும் மகளிரோடு தன்னண்டால் குளிர் கயமண்டால் குளம் அப்ப குளிர்ந்த குளத்திலே நீராடுகின்ற அந்த பெண்களோடு மகளிரோடு கைவிணைந்து அவர்களோடு கைகோர்த்து தழுவு வழி தடவி அவர்கள் தடவிய இடத்திலெல்லாம் தடவி தூங்கு வழி தூங்கி அவர்கள் தூங்கிட்ட அசைந்த இடத்திலெல்லாம் அசைந்து மறையணல் அறியா மாயமில் ஆயமுடு இங்கு ஆயம் என்று சொன்னால் பெண்கள் கூறுகொண்ட கூட்டம். ஆனா இந்த இடத்துல இளைஞர்களை குறித்து இது வருகிறது. அப்ப மறையணல் அறியா மாயமில் ஆயமுடு அவ ஒழித்து மறைத்து செய்யும் செயல்களை பற்றி அறியாத அந்த மாயமில் ஆயமுடு வஞ்சனைகளற்ற அந்த இளைஞர்களோடு கூடி உயர் சினை மருதம் உயர்ந்த உயர் சினை சினையண்டல் கிளை அப்ப உயர்ந்த கிளைகளையுடைய மருதம் அந்த மருத மரத்தினது துறையுறு தாழ்ந்து அந்த மருத மரத்தினது நீர்த்துறைகளிலே படக்கூடிய அளவு தாழ்ந்திருக்கின்ற நீர் நனி படுகோடி ஏறி நீருக்கு மிக அண்மையில் உள்ள அந்த கிளைகளில் ஏறி சீர்மிக அழகு மிகும்படியாக, சீர்மிக அழகு மிகும்படியாக கரையவர் மருள அந்த கரையினிடத்திலே நிற்பவர்கள் வியப்படையும் வண்ணம் திரையகம்பிதிர அந்த குளத்தினுடைய நீர் அலைகளினுடைய நீர்த்து வலைகள் எல்லாம் திரையகம் பிதிர அந்த நீரலை குளத்திலே உள்ள நீரலைகள் சில சில நீரலைகள் ஓடும் அலைகள் ஓடும் அந்த நீரலைகளுடைய நீர்த்து வலைகள் எல்லாம் திரிக்கும் வண்ணம் பிதிர நெடுநீர் குட்டத்து குட்டம் என்றால் குளம் அல்லது மடு என்று சொல்வார்கள் அப்ப நெடுநீர் ஆழம் அதிகம் உள்ள அந்த குளத்திலே அந்த மடுவிலே துடுமென பாயுது துடும் என்ற சத்தம் வருமாறு நாங்கள் என்ன செய்வோம் குதித்து இன்றும் விளையாடுகின்றார்கள் எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கிராமப்புற சிறுவர்கள்ட்ட இந்த விளையாட்டு இருக்கிறது பாய்ந்து ஆழம் அதிகம் உள்ள அந்த நீர்மடுவிலே துடுமென்ற ஒளி எழுப்பும்படியா நாங்கள் குதித்து மூழ்கி மனக்கொண்ட கல்லா இளமை நீரிலே நீரின் அடியிலே இருக்கும் மணலை முகந்து காட்டிய பஞ்சகமில்லாத அந்த இளமை காலம் அழிது எங்களுக்கு இறங்கத்தக்கது ஆண்டு உண்டு கொள்ளும் அவ்விளமை எவ்விடத்தில் இருக்கிறதோ தொடித்தலை விழுத்தன்று உண்டி தொடித்தலை தொடி என்றால் பூண் தலை என்றால் அந்த பூண் பூட்டிய அந்த தலை அந்த பாருங்க முதியவர்கள் ஊண்டு செல்லுகின்ற அந்த ஊண்டுகொள்ளனுடைய மேற்பக்கம் அவர்கள் கைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு தலை போல இருக்கும் அது கையிலுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கும் அதுதான் தொடித்தலை விழுத்தன்று அப்ப ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தலையை உடைய விழுத்தன்று உண்டி விடாமல் பாதுகாக்கின்ற அந்த ஊன்றுகோளை ஊன்றி நடுக்குற்று உடல் நடுக்கத்துடன் அல்லது உடல் தளர்ந்து இரும் இடை மிடைந்த இருமல் இடையிடையே நெருங்க சில சொற்பெரும் மூதாளரே ஆகிய எமக்கு சில சொற்களையும் பெரிய முதுமையும் உடையவர்களாகிய எங்களுக்கு இந்த இளமை காலத்தை நினைக்கின்ற பொழுது இறங்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதனுடைய பொழிப்பை பார்த்துக்கொள்ளுங்க இதனுடைய விளக்கத்தை அதனுடைய பாடல் பொருளை பாருங்க இப்பொழுது நினைக்கின்ற பொழுது எனக்கு இரக்கம் தோன்றுகிறது அந்த திணிந்திருக்கின்ற செறிந்திருக்கின்ற மணலிடத்தில் செய்யப்பட்ட பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி குளிர்ந்த பொய்கையிலே நீராடி விளையாடும் அந்த மகளிர்களோட கைகோர்த்து அவர்கள் தழுவிய இடத்தில் தழுவி அசைந்த இடத்தில் அசைந்து ஒழித்து செய்யும் செயலையறியாத வஞ்சனைகளற்ற அந்த இளைஞர்களோடு கூடி உயர்ந்த கிளைகளை உடைய மருதமரத்தின் நீர்த்துறையிலே தொடக்கூடிய அளவு தாழ்ந்திருக்கின்ற நீருக்கு மிக அண்மையில் உள்ள அந்த கிளைகளில் ஏறி அழகு மிகும்படியாக பார்க்கிறவங்க எல்லாம் பிரமிக்கும்படியாக அழகு மிகும்படியாக கரையிலே நிற்கின்றவர்கள் வியப்படையும் வண்ணம் நீரினுடைய நீரலைகள் எல்லாம் தெரித்தன ஆழம் அதிகம் உள்ள அந்த நீர் கொண்ட குளத்திலே மடுவிலே துடுமென்று ஒளி எழுப்புமாறு குதித்து நாங்கள் மூழ்கி நீரின் அடியில் இருக்கும் மண்ணை முகந்து வந்து வாயால் கவ்விக்கொண்டு முகந்து வந்து காட்டிய வஞ்சனைகள் இல்லாத அந்த இளமையை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு இரக்கமாகின்றது அவ்விளமை எவ்விடத்தில் இருக்கிறதோ பூங்கட்டிய தலையுடைய பாறைய அந்த ஊன்றுகோளை ஊன்றி உடல் தளர்ந்து இருமல் இடையிடையே நெருக்க சில சொற்களையும் பெரிய முதுமையும் உடையவர்களாகி எங்களுக்கு இவ்வளமை எவ்விடத்தில் உண்டு அதுதான் இறங்கத்தக்கது என்று தொடித்தலை விழுத்தண்டினார் கூறுகின்றார் ஆக மாணவர்களை இந்த பாடலில் இருக்கின்ற கொஞ்சம் கடினம் என்று சொல்ல முடியாது ஆனால் நேரடியாக நாங்கள் பார்க்கின்ற போது அது அருஞ்சுவையா இதை பார்க்கலாம் நாங்கள் சித்திரமா அழகா பார்க்கலாம் இன்றும் இந்த கிராமப்புல சிறுவர்கள்ட்ட இந்த விளையாட்டுகள் எல்லாம் இருக்கிறது பாருங்க இது நான் 14 அடிகளுடைய இச்செய்யுள் இளமை கழிந்து இறங்கி கூறப்பட்டதால் கையறு நிலை என்று சொல்லப்பட்டது அப்ப முதுமையில இருக்கிறார் தன்னுடைய முதுமையிலிருந்து இளமை காலத்தை சொல்லுகின்றார் இப்போது இந்த இளமை காலத்திலிருந்து முதுமையிலிருந்து இந்த இளமை காலத்தை அனுபவிக்க முடியாதனால அது கையறு நிலை சரிதானே அப்ப ஒன்றுமே அடைந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாக காணப்படுகிற ஒரு செயலற்ற நிலையை குறித்து நிற்கிறது இச்செயல்கள் வருகின்ற இந்த அடியினை ஒட்டியே இதனை பாடிய புலவரனுடைய பெயரும் இருக்கிறது செய்யுள்ள பாருங்க தொடுத்தலை விழுத்தண்டு உண்டு என்று சொல்லுகிறார் அந்த அடியை ஒட்டிதான் தொடுத்தலை விழுத்தண்டினார் என்ற அந்த புலவரனுடைய பெயர் வருகிறது அந்த கடற்கரை ஆற்றங்கரை ஆகியவற்றில் வண்டன் மண்ணால் பாவைகள் செய்து இளம்பெண்கள் விளையாடுவது ஒரு பழந்தமிழருடைய வழக்கத்தை பற்றி நாங்கள் இதனூடாக அறிஞ்சு கொள்ள முடிகிறது இளைஞர்களும் அந்த இளம் பெண்களும் வஞ்சகமில்லாத முறையில் ஒளிவு வரைவின்றி நீர் விளையாடல்
பற்றிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மறையனர் அறிய மாயமுள் என்று ஆயமுள் என்று சொல்கின்றார். அந்த காலத்தில் அவ்வளவுத்துரிய ஒழுக்கம் உடைய ஒழுக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் அதை பார்க்க முடிகிறது, பார்க்க முடியாது. ஆகவே இந்த இளைஞர்களும் மற்றது அந்த இளம் பெண்களும் ஒரு மகளோடு அவர்களுடைய கள்ளங்கபடம் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்த ஒரு காலத்தை நினைவூட்டுகிறது. ஆழமான நீரின் மரக்கிளைகளின் மீது ஏறி மூழ்கி அடியில் இருக்கின்ற மணர்களை தொடுகின்ற அந்த இளைஞர்களுடைய விளையாட்டை நாங்கள் இன்று பார்க்க முடிகிறது. இன்றும் எங்களுடைய சிறுவர்கள் மத்தியில் இந்த விளையாட்டும் என்ன செய்து காணப்படுகிறது. ஆகவே பெருமூதாளர் என்றதனால் தடியூன்றி நடக்கும் அளவுக்கான வகையோது மூப்படை இந்த இடத்தில் என்ன செய்யறாரு சுட்டுகின்ற பெரும் மூதாளர் என்று சொல்லுகின்ற பொழுது தடி ஒன்று நடக்க முடியாமல் இருக்கின்ற அந்த மூப்பினை உடையவர் இந்த இடத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. கள்ளா இளமை என்று சொல்லுகின்ற பொழுது எந்த நன்மை தீமையும் அறியாத வஞ்சனைகளற்ற பயமற்ற ஒரு இளமை காலமாக நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆக மாணவர்களே, இதில் இருக்கின்ற அறிஞ்சொற்றொடர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தினி மணர் என்று சொன்னால் செறிந்த மணல் என்று பொருள்படுகிறது. தொடித்தலை பூன் செறிந்த தலை, விழுத்தண்டு விழுமிய தண்டு அல்லது பாதுகாப்பான அல்லது ஊன்றுகோள் என்று நாங்கள் சொல்லலாம். செய்வுரு என்றால் செய்யப்பட்ட, கொய்வு என்றால் கொய்யப்பட்ட அல்லது பறிக்கப்பட்ட, தை என்று சொல்லுகின்ற பொழுது உயிரளவடையாக வரும் அல்லது சூடு அல்லது அணிந்து என்று நாங்கள் சொல்லலாம். தன் என்றால் குளிர்ச்சி, குளம் என்றால் பொய்கை அல்லது மடு மற்றது கயம் என்று சொல்லலாம். பிணைந்து என்று சொன்னால் கைகோர்த்து சேர்ந்து, அதே போல தழுவு என்று சொன்னால் அவர்களை தழுவின அணைத்து கட்டிபிடித்து, தூங்கி என்றால் அவர்கள் அசைந்து, மறையணல் என்று சொன்னால் ஒளித்து மறைவாக செய்யும், ஒளித்து செய்யும். மாயமில் என்றால் வஞ்சகம் இல்லாத, ஆயம் என்றால் கூட்டம், இங்கு இளைஞர் கூட்டத்தை இது குறித்து நிற்கிறது என்று நீங்கள் சொல்லிடும். சினை என்பது கிளை அல்லது மரக்கொப்பு, கோடு என்று சொன்னால் அதுவும் கொம்பு கிளை என்று நாங்கள் சொல்லலாம். சீர் என்பது அழகு, திரையகம் என்பது அழகினுள் என்று பொருள். அப்ப திரையகம் அந்த அழகினுறு இருக்கின்ற நீர்த்து விளைகள், சிறு சிறு நீர்த்துளிகள் எல்லாம் தெரிக்க, அப்ப திரையகம் என்றால் அழகினுள் என்று பொருள். பிதிர என்று சொன்னால் தெறிக்க, தெறிப்ப. குட்டம் என்பது குளம் அல்லது மடு. துடும் என்றால் ஒரு ஒளிக்குறிப்பு இடைச்சொல் என்று சொல்லலாம். கள்ளா என்றால் வஞ்சகமற்ற, பயமற்ற என்று பொருள் வரும். அடிதோ என்றால் இறங்கத்தக்கது. தண்டு என்றால் ஊன்றுகோள். மூதாளர் என்பது முதியவர். இதனுடைய 60 விளக்கங்களாக இருக்கிறது. இந்த பாடல் தொடர்பான வினாக்களை நாங்கள் இனி பார்ப்போம். இனி நினைந்து இரக்கமாகிறது. இப்பாடலை பாடியவர் துடித்தலை விழுத்தண்டினார். அதே போல சங்ககால புறநானூற்று செய்யுள்களில் பாடப்பட்டுள்ள விடயம் யாது? மன்னர்களுடைய வீரம், அவர்களுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, போர் மற்றும் மன்னர்களுடைய தோற்றப்பொழிவு போன்ற விடயங்கள் பாடப்பட்டிருக்கிறது. இனி நினைந்து இரக்கமாகிறது என்ற பாடலினுடைய மைய கருத்து யாது என்று பார்த்தால், பாருங்கோ, இளமைக்கால செயல்களை நினைத்தும் அவை எப்போதும் எம்மிடத்தில் இல்லை என்பதையும் எண்ணி இறங்குவதாக இதனுடைய மைய கருத்து அமைகிறது. அவ இனி நினைந்து இறக்க இரக்கமாக, இப்பொழுது நினைக்கின்ற பொழுது இரக்கம் தோன்றுகிறது. அவ இளமைக்கால செயல்களை நினைத்தும் அவை இப்பொழுது எம்மிடத்தில் இல்லையே என்பதை எண்ணி இறங்குவதாக அதனுடைய மைய கருத்து அமைகிறது. இனி நினைந்து இரக்கமாக என்னும் பாடலில் முதுமையின் இறங்கத்தக்க நிலை எவ்வாறு காட்டப்படுகிறது? இங்கு முதுமை காலத்தினுடைய இறங்கத்தக்க நிலை எவ்வாறு காட்டப்படுகிறது? அவ முதுமை காலத்தினுடைய நிலையை பாருங்க. தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இருமடை மடந்த சில சொற்பெருமூதாளரே என்ற அடிகளின் மூலம் அந்த முதுமையினுடைய இறங்கத்தக்க நிலையை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி? அப்ப இந்த வரிகளின் மூலம் முதுமையினுடைய இறங்கத்தக்க நிலை காட்டப்படுகிறது. அவ பூன் பூட்டிய தடையை உடைய பாரிய ஊன்றுகோலை ஊன்றி செல்லுகின்ற காலமாக இருக்கிறது. உடல் தளர்ந்து இருமல் இடையிடையே நெருங்கு சில சொற்களையும் பெருமை பெரிய முதுமையும் உடையவராக இருத்தல் என்று கூறுவதிலிருந்து இங்கு முதுமையினுடைய இறங்கத்தக்க நிலை வெளிப்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு முக்கியமான கேள்வி, முதுமை காலத்தினுடைய இறங்கத்தக்க நிலை, அது முதுமை கால நிலைமைகள், முதுமை கால காட்சிகள், முதுமை கால செயல்கள், முதுமை கால தோற்றம் எப்படி இருக்கு, அப்படியெல்லாம் கேட்கலாம். இதுல ஆக நீங்கள் தெளிவாக அணுகிக் கொள்ளுங்க, விழாக்களை நீங்கள் தெளிவாக அணுகுங்க, கிரைத்துக் கொள்ளுங்க. அடுத்து பாருங்க பிள்ளைகள், கள்ளா விளமை என்பதனால் நீ விளங்கிக் கொள்வது யாது? அப்படின்னா கள்ளா இளமை என்று சொன்னால் என்ன? பின்விளைவுகளை ஆராயாது செயற்படுகின்ற இளமை பருவம் என்று சொல்லலாம், அல்லது பயமில்லாத இளமை பருவம் என நாங்கள் பொருள் கொள்ள இதுக்கு முடியும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், அடுத்த வினா, புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு இளைஞர்களுடைய செயல்களை விளக்க, இளைஞர்களுடைய செயல்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், என்ன இளைஞர்களுடைய செயல்களாக இங்கே இருக்கும்? இப்புறநானூற்று பாடல்களின் இளைஞர்களுடைய செயல்களாக தொடுத்தலை விடுத்தாண்டிரா என்னத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த தினி மன செய்யுறவாவைக்கு கொய்பூதை என்ற வரிகளில் இருக்கிறது. அப்ப திணிந்த மணலால் செய்யப்பட்ட, அந்த வண்டன் மண்ணால் செய்யப்பட்ட பாவைக்கு பறிக்கப்பட்ட பூவினை சூடி விளையாடுவது தன்கையமாடும் மகள். அப்ப குளிர்ந்த குளத்திலே மகளிரோடு சேர்ந்து நீராடுவது, அவர்களோடு சேர்ந்து தழுவி அசைந்து நீராடுவது. ரெண்டு. மூன்றாவது பார்த்தால் இளைஞர்களோடு, அவர்களுடைய வயது ஒத்த வயதுடைய அந்த இளைஞர்களோடு சேர்ந்து மருத மரத்தினுடைய கிளைகளிலே நீருக்கு மிக அண்மையினுடைய அந்த கிளைகளிலே ஏறி ஆழம் அதிகம் உள்ள இடத்தில் குதித்து நீரிலேயே மூழ்கி அடையில் இருக்கின்ற மணலை முகந்து வந்து காட்டுவது நீர் விளையாட்டு. இப்படியான விளையா இளஞ்செயல்களாக இளைஞருடைய செயல்கள் காணப்படுகிறது. புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் இருக்கு? புற நானூறு. அப்ப புறம் பற்றி பாடல்கள் 400 பாடல்கள் இருக்கிறது. பின்வரும் தொடர்களை சந்தி விரித்து எழுதுக. இனி நினைந்து இரக்கமாகிறது. இது எப்படி எழுதலாம்? இனி நினைந்து இரக்கமாகிறது என்று எழுதினா இனி கூட்டல், நினைந்து கூட்டல், இரக்கம் கூட்டல் ஆகின்று என்று வருவது. மறையனலறையா மாயமில்லாயம் உடு. இதனை நாங்கள் சந்தி விரித்து எழுதுகின்ற பொழுது மறை சக எணல் சக அரியா சக மாயம் சக இல் சக ஆயமுடு என அது வரும். அடுத்து வினாவை பாருங்க பிள்ளைகள். நெடுநீர் குட்டத்து துடுமென வாய்ந்து. இங்கு குட்டம் என்பதனுடைய பொருள் என்ன? குளம் அல்லது மடு என்று கருத்துப்படுகிறது. ஒளி குறிப்பு தரும் இடைச்சொல்லது. அப்ப ஒளி குறிப்பு தரும் என்ன? துடும் என பாய்ந்து என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஒளி குறிப்பு தரும் சொல் என்ன? துடும் என்பது. அப்ப புறநானூற்று பாடலில் கூறப்படும் பழந்தவளர் விளையாட்டுக்கள் யாவை? அப்ப உண்டு பாருங்க. அப்ப நெருங்கி திணிந்திருக்கின்ற செறிந்திருக்கின்ற அந்த வண்டன் மண்ணினால் பாவைகள் செய்து மலர்கள் அவற்றுக்கு கை பறிக்கப்பட்ட மலர்களை சூடி விளையாடுது. இது பழந்த மலர் விளையாட்டு. அதே போல மருத மரத்தில் ஏறி நீர்த்து வளைகள் தெரிக்கும் வண்ணம் ஆழம் அதிகம் உள்ள அந்த குளத்திலே குதித்து மணலை முகந்து வந்து காட்டி விளையாடுவது சிறுவர்களுடைய விளையாட்டு. இது பழந்தமிழனுடைய விளையாட்டுகளாக இருக்கிறது. மறையனல் அறியா மாயமுள் ஆயம், மாயமில்லாயம். இங்கு ஆயம் என்பதனுடைய பொருள் என்ன? ஆகவே இந்த இடத்தில் ஆயம் என்றால் பெண்கள் கூடுகின்ற கூட்டத்தை ஆயம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஆயம் என்று சொல்லப்படுவது இளைஞர் கூட்டம் என்று பொருள்படுகிறது. அடுத்த வினாவை பாருங்கோ. இனி நினைந்து இரக்கமாகின்றது. இப்பாடல் அமைந்துள்ள துறை என்ன? கையறு நிலை. அப்ப கையறு நிலை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்ப கையறு நிலை என்று சொல்லப்படுவது செயலற்ற நிலையை குறிக்கிறது. ஒன்று இழந்து நிற்கின்ற நிலையை குறிக்கிறது. அவை கையறு நிலை என்பது என்ன? ஒரு கழிந்து போனதற்காக எதுவும் செய்ய முடியாத வருந்தும் நிலை, ஒரு செயலற்ற நிலை என்று பொருள் படுகிறது. தொடித்தலை விழுத்தன்று ஊன்று. இங்கு தொடித்தலை என்னும் பதங்களினுடைய பொருளை தருக பாருங்கோ. இங்கு தொடி என்று சொன்னால் பூண் ஆபரணம் என்று சொல்லலாம், சரிதானே? அதே போல தொடித்தலை என்று சொன்னால் அந்த எப்படி அந்த ஊன்றுகோளினுடைய மேற்பகுதியை நாங்கள் என்ன செய்யலாம்? தலை என்று சொல்லலாம். விழுத்தண்டு. அப்ப இங்கு தண்டு என்பதனுடைய பொருள் இப்படி என்ன பார்த்தால் ஊன்றுகோள் என்று பொருள்படுகிறது. விழுத்தண்டு என்பதனுடைய பொருள் என்பது என்ன? விழுமிய தண்டு அல்லது பாதுகாப்பான ஊன்றுகோள் என்று பொருளைப்படுகிறது. ஆகமானவர்களே, இவ்வாறுதான் இந்த சங்ககாலத்தினுடைய இந்த 11 தர மாணவர்களுக்கு தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்தில் 11 அழகாக வருகின்ற இந்த சங்கப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய விளக்கங்களை நான் கூறிய விளக்கங்களை நீங்கள் செவிமடுத்து அதற்குரிய உங்களுடைய குறிப்புகளோடு ஒப்பிட்டு தேவையான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதனூடாக உங்களுக்கு ஒரு வினைத்திறனான ஒரு கல்வி நடையை இதில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இக்காலத்தினுடைய தேவை கருதி இந்த பாடப்பகுதி, இந்த சங்கப்பாடப்பகுதி என்பது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இது மொழி புலமையோடு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக மாணவர்களை, உங்களுடைய குறிப்புகளோடு ஒப்பிட்டு சிறந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக ஒன்றிருக்கிறது இந்த சந்தி பிரித்து எழுதுகின்ற பகுதி மாணவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. இதில் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளை, என்னென்று கேட்டால் அதாவது சந்தி பிரித்து எழுதுகின்ற பொழுது முதல்ல பொருளுடைய சொல் பொருளற்ற சொல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு தொடர் கொடுக்கணும். பாருங்க, தன் தாம் தண்டாமரை உடன் பிறந்தும் தந்தேன் அப்படி இருக்கிறது. அப்ப இது ஒரு பொருளுடையதை சொல்ல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எது பொருளுடையது எது பொருளற்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தன் என்பது தெரியும், பொருள் இருக்கிறது. தன் டாமரை என்பது தெரியாது. தண்டாமரை, தண்டாமரை உடன் பிறந்த தண்டாமுடன் பிறந்தும் தன் என்பது அப்பிறகு வருகின்ற தன்னும் தெரியும். அதே போல இறுதியா இருக்கின்ற தேனும் தெரியும். மற்றதெல்லாம் பொருள் தெரியாது. அப்ப பொருள் உடையதை முதல் இனங்கண்டு பிறகு அந்த பொருள் இல்லாதத பொருள் உடையதாக மாற்றணும். இப்ப பாருங்க, தன் என்பது பொருள் தெரியும் கண்டுபிடிச்சிடும். டாமரை என்பது பொருள் தெரியாது. அப்ப டாமரை எப்படி பொருள் உடையதாக மாற்றலாம்? தாமரை என்று மாற்றினால் சரியா போகும். தண்டாமரை உடன் பிறந்தும், உடன் என்று இருக்கோ இல்ல, உடன் பிறந்தும், அது பிறந்தும் எங்களுக்கு பொருள் உடையது தெரியும். பிறந்தும் தன் என்பது தெரியும். அங்கு டேன் என்று இருக்கு. நாங்கள் படிக்கும் போது டேன் என்று ஏதாவது படிச்சிருந்தோமோ? இல்ல, தேன் என்று படிச்சிருந்தோம். ஆகவே அது தேன். ஆகவே பொருளுடையது பொருளற்றது என்ற இரண்டு இரண்டு அம்சங்களை நீங்கள் விளங்கி முதல் பொருளுடையதை இணங்கண்டு அதை குறித்து கொள்ளுங்கள். பிறகு பொருள் இல்லாததை எப்படி நாங்கள் எங்கள் கற்றல் அனுபவத்தோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதனை பொருளுடையதாக எப்படி மாற்றலாம் என்பதை விளங்கி நீங்கள் எழுதினால் இக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஒன்று பிள்ளையாக இருந்தாலும் ஒரு புள்ளி குறைக்கப்படும், இரண்டு விளையாக இருந்தாலும் இரண்டு புள்ளி குறைக்கப்படும். ஆகவே இந்த குறுவனாக்கள் வருகின்ற பொழுது நேரடியாக விடையை நாங்கள் எழுத வேண்டும். குறிப்பாக இந்த பகுதி இரண்டில் வருகின்ற இலக்கண வினாக்களாக இருக்கலாம், அதே போல பகுதி மூன்றில் வருகின்ற அந்த குறுவனாக்கள், முதல் பத்து வினாக்கள் அந்த குறுவனாக்கள், நேரடியாக விடை எழுதணும். அதிகமான விளக்கங்களை நாங்கள் கொடுக்க முடியக்கூடாது. அதுக்கு இரண்டு புள்ளிகள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள். ஆக மாணவர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் என்னோட இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகள். இந்த அரிய வாய்ப்படை நல்கிய பண்டாரவளை வலையகழிவி பணிப்பாளர் மதிப்புக்குரிய திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், இந்த முயற்சிக்காக பெரும்பணியாற்றுகின்ற உவா சமூக வானொலி மற்றும் அதனுடைய கழகத்தார், எங்களுடைய தமிழ் கல்வி பணிமடை, எங்களுடைய கல்வி செயற்பாட்டாளர்கள் யாவருக்கும் என்னைய இனிய நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணமுத்து காளிதாசன், எட்டாம்பட்டிய தமிழ் மகா வித்தியாலயம். நன்றி மாணவர்களே.